நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
இரண்டாயிரத்தி 2026 ஆஸ்திரேலியாவின் குடியேற்றக் கொள்கை ஒரு முக்கியமான மறுசீரமைப்பை எதிர்கொள்கிறது. பொண்டை கடற்கரை தாக்குதலுக்கு பிறகு இந்த சீரமைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வரும் நான் செல்வி. 2026 ஆண்டில் ஆஸ்திரேலியா அடியெடுத்து வைக்கும் வேளையில் நாட்டின் குடியேற்றக் கொள்கை ஒரு முக்கியமான மறுசீரமைப்பை எதிர்கொள்கிறது. இந்த சீரமைப்பு நிரந்தர குடியேற்ற எண்ணிக்கையை வெகுவாக குறைப்பதற்கான முயற்சியல்ல. மாறாக யார் ஆஸ்திரேலியாவிற்குள் வருகிறார்கள், ஏன் வருகிறார்கள் என்பதையே மையமாக கொண்டு மேற்கொள்ளப்படும் மாற்றமாகும். இந்த மாற்றங்கள் பொண்டை கடற்கரை பகுதியில் நிகழ்ந்த கொடூர தாக்குதலின் பின்னணியில் ஆரம்பிக்கப்பட்ட பெடரல் அரசின் குடியேற்ற சட்ட மறு ஆய்வின் தொடர்ச்சியாக உருவாகியுள்ளன. அரசு தரப்பு கூற்றின்படி இந்த ஆய்வு கடுமையான குடிவரவு விதிகள் மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அணுகுமுறை ஆகியவற்றுக்கு வழிவகுக்கும். நிரந்தர குடியேற்ற வரம்பு மாறாத போதிலும் மாணவர் விசா விதிகள், ஸ்கில்டு மைக்ரன்ட் திறன்சார் குடியேற்றத்திற்கான தேர்வு முறை மற்றும் புதிய டிஜிட்டல் தொழில்நுட்பம் ஆகியவை 2026 ஆஸ்திரேலியாவின் குடியேற்ற நடைமுறையில் வரவுள்ள மாற்றங்களாகும். 2025-26 நிதியாண்டிற்கான ஆஸ்திரேலியாவின் நிரந்தர குடியேற்ற திட்டம் 185,000 இடங்களில் நிலைத்திருக்கும். இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் சுமார் 71% 132,200 இடங்கள் திறன்சார் குடியேற்றத்திற்கும், 28% 52,500 இடங்கள் குடும்ப குடியேற்றத்திற்கும், முக்கியமாக பார்ட்னர் விசாக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன.
What Australia deserves is a mature discussion about migration levels. Our party has cut migration by 40% in 1 year and it's stable now at 185,000 people for permanent migration. We need to understand how we have a discussion about this in a way that is reflective of Australia's needs and our future demands for workforce.
இந்த ஒதுக்கீடு நாட்டின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும், குறிப்பாக பிராந்திய பகுதிகளில் நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறையை சரி செய்வதற்கும் உதவும் என அரசு நம்புகிறது. ஆனால் அடிலைடை தளமாக கொண்ட குடிவரவு முகவர் மார்க் கிளாஸ்புரூக் இந்த அமைப்பில் இன்னும் ஆழமான கட்டமைப்பு சிக்கல்கள் உள்ளதாக எச்சரிக்கிறார். ஒரு திறன்சார் அடிப்படையில் குடியேறிய ஒருவர் மெக்கானிக் அல்லது கட்டுமான துறையில் வேலை செய்ய வருகிறார் என்றால், அவர் உள்ளூர் தொழில்துறைக்கு தேவையான திறன் மற்றும் திறமையை கொண்டிருக்காவிட்டால் அவர் முழுமையாக பயன்படுத்தப்பட மாட்டார். அதே நேரத்தில் அவர் வசிக்க ஒரு வீடு தேவைப்படும். பின்னர் அந்த வேலையை செய்ய இன்னொரு குடியேற்றவாசியை அழைக்க வேண்டிய நிலை உருவாகும் என குடிவரவு முகவர் மார்க் கிளாஸ்புரூக் கூறுகிறார். பிராந்திய விசாக்கள் மூலம் மக்கள் தொகையை நகரங்களிலிருந்து பிராந்திய பகுதிகளுக்கு நகர்த்தும் முயற்சிகள் இருந்தாலும், நடைமுறையில் புதிய குடியேறிகள் இன்னும் மெல்பர்ன், சிட்னி, மேலும் சமீப காலமாக பிரிஸ்பன் மற்றும் பெர்த் போன்ற பெருநகரங்களிலேயே அதிகமாக குடியேறி வருகின்றனர். இது அரசின் நோக்கங்களுக்கும் நடைமுறையில் நடக்கும் உண்மைக்கும் இடையிலான இடைவெளியை வெளிப்படுத்துகிறது என்று மார்க் கிளாஸ்புரூக் சுட்டிக்காட்டுகிறார். சர்வதேச மாணவர்கள் எண்ணிக்கை உயர்வு, ஆனால் கண்காணிப்பு கடுமையாகிறது. 2 ஆண்டுகளாக சர்வதேச மாணவர் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முயன்ற பிறகு அல்பனீசி அரசு 2026 சற்று மிதமான அணுகுமுறையை கொண்டுவரவுள்ளது. 2025 270,000 இருந்த மாணவர் இலக்கு 2026 295,000 உயர்த்தப்படவுள்ளது. அதே நேரத்தில் விசா பரிசீலனை நடைமுறை தொடர்ந்து கடுமையாகவே இருக்கும். 2026 அரசின் மாணவர் விசா செயற்திட்டங்கள் சர்வதேச ஒகேஷனல் எஜுகேஷன் அண்ட் ட்ரெய்னிங் துறை நீட்டித்த வளர்ச்சிக்கு உதவும் என ஸ்கில்ஸ் அண்ட் ட்ரெய்னிங் அமைச்சர் ஆண்ட்ரூ ஜைல்ஸ் தெரிவித்தார். அரசின் புதிய விதிகளின்படி கூடுதல் மாணவர் இடங்களை பெற விரும்பும் பல்கலைக்கழகங்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன், தாய்லாந்து, இந்தோனேஷியா போன்ற நாடுகளோடு வலுவான தொடர்புகளை நிரூபிக்க வேண்டும். உள்ளூர் மற்றும் சர்வதேச மாணவர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தியுள்ளதாக நிரூபிக்க வேண்டும். ஆனால் மாணவர் விடுதி திட்டங்களுக்கு அனுமதி பெறவும் கட்டுமானம் தொடங்கவும் 3 ஆண்டுகள் வரை ஆகும் என்பதால் வீட்டு வசதி ஒரு பெரிய சவாலாகவே இருக்கும் என சர்வதேச கல்வி சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஃபில் ஹானிவுட் எச்சரிக்கிறார். ஆஸ்திரேலிய புள்ளியியல் துறை ஏபிஎஸ் வெளியிட்ட தரவுகளின்படி 2024-25 நிதியாண்டில் நிகர வெளிநாட்டு குடியேற்றம் 3,06,000 குறைந்துள்ளது. இது கடந்த 3 ஆண்டுகளில் காணப்பட்ட குறைந்த அளவாகும். 2022-23 இந்த எண்ணிக்கை 5,38,000 உச்சத்தை தொட்டது குறிப்பிடத்தக்கது. தற்காலிக விசா வருகைகள் குறைந்ததும் நாட்டை விட்டு வெளியேறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததும் இந்த குறைவிற்கு காரணம் என ஏபிஎஸ்இன் குடிவரவு புள்ளி விவரத்துறை தலைவர் ஜெனி டோபக் தெரிவித்துள்ளார். பொண்டை கடற்கரை பகுதியில் கடந்த மாதம் நடந்த தாக்குதல் குடிவரவு சட்டங்களில் புதிய மாற்றங்களை உருவாக்கியுள்ளது. வன்முறையை தூண்டும் இனவெறி அல்லது மதவெறி கொண்டவர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு வருவதை தடுக்க குடியேற்ற அமைப்புகளை மறு ஆய்வு செய்வோம் என துணை குடிவரவு அமைச்சர் மேட்
We'll have a look at our migration settings to make sure that they're appropriate and that they can weed out and stop people who have anti-Semitic or racist views that may incite violence into Australia and ensure that people like that can't migrate to our country.
விசா ரத்து மற்றும் மறுப்பு நடவடிக்கைகளை எளிதாக்க அரசு விரும்புவதாகவும் விசா வைத்திருப்பவர்கள் விருந்தினர்கள் என்ற நிலைப்பாட்டை உள்துறை அமைச்சர் டோனி பர்க் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் மெல்பர்ன் பல்கலைக்கழகத்தின் குற்றவியல் பேராசிரியர் கிளேர் லாக்னன் இந்த மாற்றங்கள் முஸ்லிம் பின்னணியை கொண்டவர்களுக்கு அதிகமான கண்காணிப்பு மற்றும் பாகுபாட்டை உருவாக்கும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கிறார். காலாவதியான விசா கொண்டவர்கள் நிலையை விரைவாக தீர்க்க அரசு புதிய இணையவழி விசா ஆதரவு சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் சட்ட ரீதியான விசா இல்லாமல் நீண்ட காலம் இங்குள்ளவர்களின் நிலையை விரைவாக பரிசீலித்து அவர்கள் வேறொரு விசாவிற்கு விண்ணப்பிக்கவோ அல்லது நாட்டை விட்டு வெளியேற வழிவகுக்கும். விசா விண்ணப்பங்களில் பயன்படுத்தப்படும் அங்கீகரிக்கப்பட்ட ஆங்கில மொழி தேர்வுகளின் பட்டியலில் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு மறு ஆய்வின் பின்னர் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனால் முன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட 5 தேர்வுகளிலிருந்து தற்போது 9 ஆங்கில மொழி தேர்வுகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ELT ஆங்கில மொழி தேர்வுகளின் இந்த விரிவான பட்டியல் விண்ணப்பதாரர்களுக்கு அதிக தேர்வுகளை வழங்குகிறது என்றாலும் அதில் சில அபாயங்களும் உள்ளன என்று குடிவரவுத்துறையின் முன்னாள் துணை செயலாளர் அபுல் ரிஷ்வி கூறுகிறார். இதன் மூலம் விண்ணப்பதாரர்களுக்கு அதிக தேர்வு கிடைக்கும் என்றாலும் தேர்வுகள் எளிதாகிவிடும் போட்டி உருவாக்கும் அபாயம் இருப்பதாக ரிஷ்வி மேலும் எச்சரிக்கிறார். அதேபோல் இமி ஆப் மேம்படுத்தப்பட்டு 34 நாடுகளில் கிடைக்கக்கூடியதாக மாற்றப்பட்டுள்ளது. இனி முக அடையாள தரவுகள், பாஸ்போர்ட் விவரங்கள் போன்றவற்றை மொபைல் மூலமாகவே சமர்ப்பிக்க முடியும். 2026 ஆஸ்திரேலியாவின் குடியேற்ற கொள்கை எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் முயற்சியிலிருந்து தரம், பாதுகாப்பு மற்றும் பொருளாதார பயன் ஆகியவற்றை மையமாக கொண்ட புதிய கட்டத்திற்கு நகர்கிறது. ஆனால் பிராந்திய குடியேற்றத்தை உண்மையில் ஊக்குவிக்காமல் வீட்டு வசதி மற்றும் திறன் பயன்பாடு போன்ற அடிப்படை சவால்களை தீர்க்காமல் இந்த மறு சீரமைப்புகள் முழுமையான பலனை தருமா என்பது கேள்விக்குறியே என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.